இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-18 1 தெசலோனிக்கேயர் 4:16-18 4:16-18 சோத்திரம். இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இன்றைக்கு நம்முடைய தேற்றுதல் எப்படி இருக்குது? நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லா பணம் சம்பாதிச்சுக்கணும், கார் வாங்கிக்கணும், வெளிநாடு போகணும், அப்புறம் சுவிட்சர்லாந்தில் பேங்க்கில் பணம் நிறையா சேர்த்து வைக்கணும், நல்லா படிக்கணும், அரசியல்வாதிகளாக இருந்து அரசியலில் நின்று ஜெயிக்கணும், இப்படி ஒருவரை ஒருவர் அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வசனங்கள்னாலே நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். அப்போது இரண்டாம் வரியினுடைய தொடர்பில் கர்த்தர் செய்கிற காரியம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். இப்போ மனுஷனுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? ஆரவார சத்தத்தை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் பிரதான தூதனுடைய சத்தம், அதுக்கப்புறம் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் வரும்போது பயங்கரமான சத்தம் கேட்கும், மிகாயல் தூதன் சத்தம் போடுவார், அப்புறம் மியூசிக் செட்டு மாதிரி நிறைய எக்காலமெல்லாம் நிறைய தேவதூதர்கள் ஊதிட்டு அப்படியே ஆண்டவர் வருவார்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற காலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆரவாரம் அந்த காலத்தை வந்து இப்போ நாம் எடுக்க வேண்டாம். ஆனால் பிரதான தூதனுடைய சத்தம், அந்த பிரதான தூதனுடைய சத்தம் எந்த காலத்தில் துணிக்கும், அது எவ்வளவு காலம் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் சிந்திக்கும்போது தானியேல் 12:1-3 போதும். மிகாவேல் வர்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவ காலத்தினுடைய அதிபதியாக மிகாவேலுடைய சத்தம், மிகாவேலுடைய சத்தம் 7 வருஷம் துணிக்கும். மிகாவேலுடைய சத்தம் எத்தனை வருஷம் துணிக்கும் அப்படின்னா 7 வருஷம் துணிக்கும். அந்த 7 வருஷத்தில் தேவ எக்காலமும் துணிக்கும். அப்படின்னா தேவனுடைய எச்சரிப்பின் செய்தி. உபத்திரவ காலத்தினுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மிகாவேல் தூதர். மிகாவேல் தூதனுடைய தலைமையில் தான் உபத்திரவ காலம் நடைபெறுது. அப்போது தேவனுடைய நியாய தீர்ப்பின் செய்தி தேவ எக்காலத்தினுடைய சத்தமாக அறிவிக்கப்படுகிறது. அப்போது இந்த 7 வருஷத்துக்கு முன்னால் தான் ஆரவார சத்தம் நடக்கணும். அப்போ இன்னும் உபத்திரவ காலம் சரியாக ஆரம்பிக்கலை, ஆனால் ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இருந்துகிட்ருக்கிறான். அப்போ இந்த ஆரவார சத்தம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த ஆரவார சத்தம் முடியும் போது மிகாவேல் தூதனுடைய சத்தம் நடைபெறும் அல்லது கேட்கும். உபத்திரவ காலம் வந்து மிகாவேலுடைய சத்தம் சண்டை தான், ஆனால் உபத்திரவம் தான். ஆனால் அதுக்கு முன்னால் தான் வந்து ஆரவார சத்தம், கம்பீர சத்தம். இல்லை இல்லை, ஆரவார சத்தம் ஆண்டவரே உண்டாக்குறாரு. நான் இது முதல்ல பேசியிருக்கேன், ஆனால் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆரவார சத்தம் என்னங்கிறது இந்த பிரசங்கம் முடிகிறதுக்குள்ளே யாராவது சொல்லணும். எப்படி ஆரவார சத்தம்? ஆண்டவர் வந்து ஆரவாரத்தோடு இறங்கி வர்றாரு, அப்போ பூமியில் இருக்கிற ஜனங்கள் அது எப்படி வந்து பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிறத இந்த பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் தான் சொல்லணும். ஆ சரி, சோத்திரம். ஆ சொல்லியாச்சு. ஆமாம், நீ புதுசு ஆளுக்கு வந்திருக்கும் போது நீ கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருக்கணும். ஆமாம், பழைய ஸ்டூடெண்ட்டெல்லாம் கம்மன் இருக்கணும், புதுசாக வர்றவங்க தான் வாய்ப்பு கொடுக்கணும். சோத்திரம் ஆரவார சத்தம் அப்படின்னா, தேவன் ஆரவாரத்தோடு இறங்கி வரும்போது அந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் தேவனுக்கு துதிக்கன மகிமை செலுத்துறது அல்லேலூயா என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரித்து வரவேற்பார்கள். அப்படின்னா ஆண்டவர் திரும்பி வரும்போது இரட்சகராக வரமாட்டார், ராஜாவாக திரும்பி வர்றார். ஆனால் அந்த ராஜாவாக திரும்பி வரும்போது ஒரு சிலர் தான் வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம், திரும்பி ரெண்டாவது வரும்போது இரட்சகராக தான் வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் வரும்போது இரட்சகராக வந்தார், திரும்பி வரும்போது அவர் ராஜாவாய் வருகிறார். ராஜாவாய் வந்தார்னா நியாய தீர்ப்பு செய்வார். இதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் இந்த ஆண்டவருடைய ஆரவார சத்தத்தை துணிக்க பண்ணும்போது நிறைய பேர் கேட்காம மன போல போய் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் தான் இந்த ஆரவார சத்தத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சோத்திரம். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15 52 வாசிப்போம். ஆ போதும் போதும், அதுக்கு அடுத்ததுக்கு வந்து 51 வாசிப்போம். ஆ போதும், இங்கே தேவ அக்காலத்தோடும் இறங்கி வருவார்னு இருக்கு. அப்போ தேவ அக்காலத்தோடு இறங்கி வரும்போது கடைசி காலத்தில் தான் மறுவம் ஆகிற சம்பவம் நடக்குது. அப்போ கடைசி காலம்னா 7வது காலம், அதுக்கு முன்னால் 6 காலம் இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 7 தூதர்கள் இருக்காங்க, அதுக்கு முன்னால் 7 முத்திரை உடையப்படணும், இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஆரவார சத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் தான் அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா சம்பவத்துக்கும் சாட்சியாக மாறுகிறார்கள். ஆரவார சத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய எந்த ஒரு திட்டத்துக்கும் பங்காளிகளாக முடியாது. அப்போ தேவன் அனுப்புகிற ஆரவார சத்தம் தான் மிக முக்கியமான சத்தம். காரணம் என்னன்னா, அவர் ராஜாவாய் வருகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு வர்றாரு, நான் ராஜாவாய் வருகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களெல்லாம் தயாராக இருங்கள் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ராஜரீக மகிமையோடு இருக்கிற அந்த சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். அது அந்த ராஜாவாய் வருகிறது ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு மட்டும் அது நன்றாக கேட்கும், மற்றவங்களுக்கு அது கேட்காது. மற்றவனெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கேங்க ஓடி போயிடுவான். சோத்திரம். சங்கீதம் 89:15 இன்னொரு ஆள் வாசிப்போம். ஆரவார சத்தம் அப்படின்னா கம்பீர சத்தம், சந்தோஷத்தினுடைய சத்தம். ஆண்டவர் அங்கே ஆரவாரத்தோடு வர்றாருன்னா இங்கே தனியாக ஒரு உற்சாகம் வந்துடும். அப்போ இந்த கம்பீர சத்தம், ஆண்டவர் கம்பீர சத்தத்தோடு இறங்கி வர்றாரு. அப்போ வரும்போது அதை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்படின்னா தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த கம்பீர சத்தத்தை கேட்க முடியும். அது ஆயிரம் தலைமுறையில் எல்லா தலைமுறையில் கிடையாது, ஒரே ஒரு தலைமுறையில், அது நாம் இருக்கிற தலைமுறையில் தான் இந்த சம்பவம் நடக்க போகுது. மனித சரித்திரத்திலேயே கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அது நம்ம இருக்கிற இந்த தலைமுறையில். அவர்கள் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்ன அர்த்தமா இருக்கும்? தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்ன பொருளா இருக்கும்? சரி, எரேமியா 32:33-34. எரேமியா 32:33-34. சோத்திரம். அப்போ இதில் முகத்திலே முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்ன அர்த்தம்? இந்த வசனத்தில் அடங்கி இருக்குது. அவருக்கு தேவனுடைய உபதேசத்தின் புத்தியை ஏற்றுக்கொள்ளுதல், அதான் தேவனுடைய முகத்தினுடைய பிரகாசம். நம்ம தவறு செய்யும்போது அல்லது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும்போது தேவனுடைய உபதேசம் நம்மளை கண்டிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்மளுக்கு நியாய தீர்ப்பின் செய்தி அல்லது எச்சரிப்பின் செய்தியை நாம் கேட்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அப்போ தான் நாம் தேவனுடைய முகத்தினுடைய வெளிச்சத்திலே நடக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முகத்தில் முதுகை எனக்கு காட்டினார்கள். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களை தேவன் என்ன சொல்கிறார்னா, எனக்கு முதுகு காட்டி போனார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம தாய் தகப்பன் பிள்ளைகளை வந்து எச்சரிக்கும் போது அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா பரவாயில்ல நல்ல பையன் சொல்லுவாங்க. சொல்லும்போது பேசும்போது கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான், எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு. அப்படின்னா அவருக்கு அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு முதுகை காட்டுகிறார்கள். அப்போ அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய முகத்தினுடைய வெளிச்சத்தில் நடக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் மறுதளிக்கும் போது அல்லது அலட்சியப்படுத்தும் போது தேவனுக்கு நாம் முகத்தை காட்டுகிறோம். முகத்தை காட்டுகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமாக தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைக்கிறார்கள். அப்போ தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை கொண்டு வந்து ஆலயத்திலே கொண்டு வந்து வச்சிடறான். அப்போ தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியறதில்ல. இப்போ தேவனுடைய உபதேசத்தை கீழ்ப்படியாமல் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே மனுஷனுடைய கற்பனைகளையும் மனுஷனால் உருவாக்கப்பட்ட அநேக காரியங்களையும் கொண்டு வந்து வைத்து நான் இவைகளை பின்பற்றுகிறேன், அதனால் நீங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளைகளுக்கு இணையான கட்டளைகளாக மனுஷன் இன்னைக்கு போதித்து கொண்டிருக்கிறான். அப்போ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு முதுகை காட்டுகிறீர்கள். யோபு 20:4-5. யோபு 20:4-5. போதும். அப்போ துன்மார்க்குடைய கம்பீர சத்தம் குறுகினது. துன்மார்க்கன்ன யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகி போகிறவர்கள் தான் துன்மார்க்கர். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க துன்மார்க்கர்ன்னா உலகத்தில் இருக்கிற பாவிகள். இல்லை, துன்மார்க்கர்னு சொன்னால் தேவனுடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகி போகிறவர்கள். நாம் ஒன்றாம் சங்கீதத்தில் பார்க்குறோம், துன்மார்க்கர் பதரை போல் இருப்பார்கள். அப்போ பதருக்கு கோதுமைக்கு என்ன வித்தியாசம்? வெளியில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், உள்ளதான் வந்து அதில் வந்து பொருள் இருக்காது. அப்போ துன்மார்க்கர்னு சொன்னால் தேவனுடைய கற்பனை விட்டு விலகிறவர்களுடைய கம்பீர சத்தம் குறியினது. அது திருப்பம் அதனால் போட்டிருக்குது, மாயக்காரன் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம். அப்போ ஆண்டவர் பூமியில் வரும்போது மாயக்காரனே பரிசேயனே சரிசேயன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஆட்களுடைய கம்பீர சத்தம் அல்லது சந்தோஷம் கொஞ்சம் தான், ஒரு நிமிஷம்தான். ஆனால் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவருடைய கம்பீர சத்தம் என்னைக்கு இருக்கும்? சோத்திரம் என்ன ஆகமம் 23:21. என்னாகமம் 23:21. ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஜெயகம்பீரம் ஆரவாரம் அப்படின்னு சொன்னாவே அது ராஜாவினுடையது தான். அப்போ அந்த ராஜாவினுடைய சத்தம் கேட்கும்போது ராஜாவினுடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் சந்தோஷம் இருக்கும். இப்போ ராஜாவுடைய பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களுக்கு எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும், கவலையாக இருக்கும். எனக்கு வந்தால் கணக்கு கேட்பார் அப்படி. அப்போ இந்த ஜனங்கள் ராஜாவினுடைய ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. யார் அந்த ஜனங்கள்? யாராக இருக்கும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இல்லை இல்லை, குறிப்பாக ஒரு சமூகம் ஒரு ஜனத்தை சொல்லியிருக்கிறது. என்னாகமும் 23:18-26 அந்த வசனம் இருக்குது. என்னாகமும் 23:18-26 நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே யாரை எழுதியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யூத ஜனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ யூத ஜனத்துக்குள்ளே மட்டும்தான் ராஜாவினுடைய ஜெயகம்பீர சத்தம் இருக்கிறவங்க அப்படின்னு ஆவிக்குரிய யூதனாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அந்த யூதர்களுக்குள்ள தான் ஜெயகம்பீர சத்தம் இருக்கிறது. அப்போ மற்றவங்களுக்குள்ள அந்த ஜெயகம்பீர சத்தம் இருக்காது. அது என்னாகும் 23:18-26 நம்ம பார்க்கும்போது அது யூத ஜனங்களுக்குள்ள தான் அந்த காரியம் நடக்கிறது. அதே மாதிரி பிலேயாம் தீர்க்கதரிசி 4 இடத்துல வந்து இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான். அந்த 4 இடத்தையும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு கோத்திரத்தை பற்றி மட்டும் அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அந்த 4 இடத்தையும் நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டும்தான் குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அது என்ன கோத்திரம்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரம். ஆனால் எல்லோரும் நினச்சிக்குவாங்க மொத்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு அப்படின்னு. இல்லை, நல்லா கவனமாக படித்தோம்னா நம்மளுக்கு அதில் தெரியும். 4 இடத்துல அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது யூதா கோத்திரத்தை பற்றி மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. அப்போது யூத கோத்திரத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீர சத்தம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:1-9 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19:1-9. ஆ ஆ பாருங்கள், இங்கே ஆரவார சத்தம் இங்கேயே வந்துருச்சு. எப்படி ஆரவாரம் பண்ணுறாங்க? அல்லேலியான்னு சொல்லி ஆரவாரம் பண்ணுறாங்க. சரி, அப்படியே வாசிப்போம்.
தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் தமது தேவ
ஆ போதும். அப்போ அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லி இவங்க ஆர்ப்பரிச்சுட்டே இருக்காங்க. இந்த ஆர்ப்பரிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினான். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அப்படின்னு சொன்னால் என்ன, அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? அப்புறம் அவள் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம்னு சொன்னால் இரட்சகராய் வந்தவருக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது, அதான் கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவர்னா சரித்திரத்திலே இரட்சகராக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜாவாக போகிற முடிசூட்டு விழா நடக்கிறது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் படுத்தினார். யார் அந்த மனைவி? மணவாட்டி சபை. மணவாட்டி சபை. மணவாட்டி சபைன்னு எத்தனை பேர்? 144,000. இது கல்யாணம் ஆனவங்களாகவும் இருக்கலாம், ஆகாதவங்களாகவும் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஏனோக்கு வந்து கல்யாணம் ஆனாலே அப்படியே சஞ்சரித்து காணாமல் போனான். அதே மாதிரி மோசே கல்யாணம் ஆனாலே, மோசே வந்து என்ன பண்ணுறாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. பத்தாவதுக்கு மோசே வந்து 1000 ஆண்டு ஆட்சியில் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பான்ட்டு ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது சொல்லிட்டாரு, நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, நீங்கள் நம்பின மோசேயே உங்களை நியாயம் தீர்ப்பான். கற்பனையை பெற்றுக்கொண்டதுனால 1000 ஆண்டு ஆட்சியில் மோசே தான் எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா, 1000 ஆண்டு ஆட்சியில் சீஃப் ஜட்ஜ் வந்து மோசே தான். அப்போ கல்யாணம் ஆன ஆளுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆகாத ஆளுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் போதும். அப்படி வந்து மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்போ என்ன விருந்து நடக்குது கல்யாண விருந்தில்? விருந்து ஆண்டவர் பரிமாறுகிறார். என்ன விருந்து நடக்குது? கல்யாண விருந்து. என்ன விருந்து கொடுக்கிறாரு? ஆடை வந்து கல்யாணத்துக்குள்ள போறதுக்கு அந்த வெண்வஸ்திரம் கொடுக்கிறாரு. கல்யாணத்துல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. மெல்லி வஸ்திரம் அதான் கல்யாணத்துக்கு போறவங்களுக்கு கொடுக்கிறாரு. அது வந்து பரிசுத்தப்படுத்துதல்னு சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு நீதியின் வஸ்திரம், நீதியின் கிரியில் இருந்தால் அவங்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுத்துட்றாரு. இப்போ விருந்து சாப்பாடு என்ன கொடுக்குறாரு? சத்தியமான தேவனுடைய வார்த்தைகள், அதான் விருந்து. அப்போ நம்முடைய அறிவு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது தேவனுடைய கல்யாண விருந்து. கல்யாண விருந்தில் பரிசு ஆண்டவர் கொடுக்குறாரு கலந்தவங்களுக்கெல்லாம். என்ன பரிசு? பல்லவ ராஜ்யத்துக்கு வந்தாச்சு. இல்லை அதுக்கு பரிசு வேணுமில்ல, ஏதாவது எல்லா கல்யாணத்துக்கு போகும்போது ஏதாவது அவங்க வெகுமதி கொடுக்குறாங்க, அவங்க அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. அப்படின்னா 144,000 பேருக்கும் ராஜாவா போறதுனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ராஜ்யத்திலே ஆட்சி செய்யும் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அதான் கிரீடனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோடு கூட நீங்களும் ஆட்சி செய்வீர்கள். அப்ப கல்யாண விருந்து இங்க சாப்பிடணும், சாப்பிட்டு ஆரவாரம் சத்தம் ஆண்டவரை வந்து துதிக்கணும். அது சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய ருசினால சந்தோஷப்பட்டு கம்பீர சத்தம் போடணும். அப்பதான் வந்து நாம் ஆரவார சத்தத்தை ஏற்றுக்கொண்டது அர்த்தம். எது அது? ஓஹோ, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஆமாம், ஏற்கனவே இந்த கல்யாண விருந்து சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. 144,000 பேர் வரிசையில் தான். அப்படின்னா முதல் நாள் வந்து ஆபேல், 144,000 பேரில் முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபேல் தான். அந்த மாதிரி 144,000 பேர் வரிசையில் சேர்க்கப்படக்கூடிய ஆட்கள் இந்த தலைமுறையில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியாக இந்த மணவாட்டி ஆண்டவர் கொடுக்குற விருந்தில் யார் யார் பங்கடைகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். நாம் வந்து எஸ்தர் புஸ்தகத்தில், எஸ்தரா ரூத்தில், ரூத்து புஸ்தகத்துலாம் அந்த விருந்து நடக்குது. எஸ்தர், எஸ்தரில் இல்லை, ராஜா ஒரு விருந்து பண்ணும்போது ராணி ஒரு விருந்து பண்ணுறாள், எஸ்தர் தானா? ஆ, கரெக்ட். அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ராஜா ஒரு விருந்து பண்ணுறாரு, ராணி ஒரு விருந்து பண்ணுறார். ராஜா பண்ணுற விருந்துக்கு சமஸ்த ஜனங்களும் வரலாம், ஆனால் ராணி பண்ணுற விருந்துக்கு யார் மட்டும் போயிருக்காங்க அப்படின்னா பெண்கள் மட்டும் போயிருக்காங்க. ஆமாம், இப்போ ராணி வந்து ஸ்திரீகளுக்கு மட்டும் ஒரு விருந்து பண்ணுறா, ராஜா வந்து ஸ்திரீகளுக்கும் புருஷன்மாருக்கும் ஒரு விருந்து
பண்ணுறான்,
சமஸ்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறான். ஆமாம், இந்த நேரத்தில் ராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த வஸ்தியை வர சொல்கிறாரு. அப்போ ராஜ வஸ்திரம் தரித்து அந்த எதனால வரமாட்டேன்னு சொன்னா, இங்கேதான் எல்லாத்துக்கும் விருந்து நடக்குதா? இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் நடக்குது. அப்போ ஏன் எதனால வரமாட்டேன்னு
சொன்னா?
அப்படின்னா ராஜா பண்ற விருந்துக்கு இணையான ஒரு விருந்து பண்ணும்போது நீ ஏன் அந்த விருந்து பண்ணேன்னு ராஜா கேட்பாரு. இங்கேதான் எல்லாத்துக்கும் நடக்குது, நீ மட்டும் தனியா ஏன் ஒரு விருந்து பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்பாரு. அப்போ அது பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கூப்பிட்டதுக்கு போக
மாட்டேன்ட்டான்.
அதனால் என்னாச்சு, ராஜா வந்து அந்த வஸ்தியை தள்ளிட்டு அந்த இடத்துல வேற ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சார். அதே மாதிரி இன்றைக்கு தேவனுடைய விருந்து நடக்குது. இந்த சமயத்தில் வஸ்தி விருந்து நடத்தின மாதிரி வஸ்தி எப்படி ஸ்திரீகளுக்கு மட்டும் நடத்தினா, அதே மாதிரி சபைகளுக்கு மட்டும் ஒரு விருந்து நடக்குது. அப்போ அந்த சபைகளுக்கு மட்டும் நடக்கிற விருந்தில் தேவனுடைய விருந்து நடக்கும்போது அந்த சபைகளுக்கு மட்டும் நடக்கிற விருந்தில் வந்து தேவனுடைய விருந்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போ தேவன் இவர்களை பார்த்து கேட்குறாரு, என்னுடைய விருந்துக்கு வாங்கன்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு விருந்து நடத்துகிறோம் அதுக்கு போய் போகிறோம் அப்படின்ட்டு இந்த சபையெல்லாம் சேர்த்துட்டு தனியாக ஒரு விருந்து நடத்திட்டு அதுக்கு போயிட்டாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து சுவிசேஷத்தில் பார்க்கும்போது கல்யாண விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருவன் தன்னுடைய வயலுக்கும் ஒருவன் தன்னுடைய வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். ஒருவன் 5 ஏர்மாடு கொண்ட, ஒருவன் வயலை கொண்டு, ஒருவன் வந்து ஆமாம் நான் இப்போ தான் திருமணம் பண்ணியிருக்கிறேன் அதனால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அந்த எல்லாம் வயலே கொண்டேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஊழியம், எங்களுக்கு ஒரு விருந்து நடக்குது நாங்கள் அதை போய் பார்க்குறோம், எங்களுக்கு ராஜாவினுடைய கல்யாண விருந்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தேவனுடைய விருந்தை அல்லது இயேசு கிறிஸ்து ராஜாவாக போகக்கூடிய விருந்தை அலட்சியம் செய்துவிட்டு இன்றைக்கு சபைகளெல்லாம் தனியாக விருந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. ஏசாயா 65:13-14. போதும். அப்போ தேவனுடைய விருந்தை அசட்டை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா மனநோவில புலம்புறது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் தேவனுடைய சத்தியமான வார்த்தையை புசித்து அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். இல்லாட்டினா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, பசியை கட்டளையிட்டு இருக்கிறார், அப்படின்னா வெறுமையை கட்டளையிடுகிறார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய வசனம் இல்லாமல் பசியாக இருக்கிறாங்க, தாகமாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு திருப்தியாக இருக்கிறார்கள் அல்லது சுகமாக இருக்கிறார்கள். அதனால் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தாராளமான தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் இருக்கிறது. அல்லது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஊழியக்காரங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறார்கள். அப்புறம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கம்பீரித்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை இல்லாத ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, மனம் முறிவினாலே அலறி புலம்புகிறார்கள். எப்படி புலம்புகிறாங்கன்னா, காணிக்கையே வரமாட்டேங்குது, விசுவாசிகளே வரமாட்டேங்கிறாங்க, ஊழியத்தில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இங்கிருந்து பிரச்சனை வருது, இந்துக்கள் மத்தியிலேருந்து எதிர்ப்பு வருது, எனக்கு விரோதமாக ஒரு பாஸ்டர் இந்த ஏரியாவில் வந்து ஊழிய ஆரம்பிச்சிட்டாரு, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை இருந்தால் வீதிக்கு வீதி சபை வந்தாலும் அங்கே ஜனங்களை ஆதாயப்படுத்தலாம். இப்போ இந்த பகுதியில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ஆதாயப்படுத்தினாவே நிறையா இருக்கும். அதை விட்டு போட்டு இந்த ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தையில் நிலைநிற்காமல் இருக்கும் பொழுது அநேக காரியங்களே புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கும் போது அவர்களை தேவன் ஆவிக்குரிய நிலைமையிலே எப்படியும் போஷிக்கிறார். லூக்கா 14:15-24. லூக்கா 14 போதும். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க தான் அழைக்கப்பட்டவங்க. இப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ ரெண்டாவது தடவை ஆண்டவர் கூப்பிட்றாரு, கல்யாண விருந்து ரெடி ஆகிருக்குது, நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவங்கெல்லாம் வாங்க கல்யாணத்துக்குன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி ஓடிட்டாங்க. அது மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அஞ்சு ஏர்மாடு, அஞ்சு ஏர்மாடுன்னு என்ன அர்த்தம், அஞ்சு விதமான ஊழியங்கள். ஒரு வயலை கொண்டு இப்போதான் புதுசாக ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன், இப்போதான் பைபிள் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு வந்து இப்போதான் வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் அந்த சபையிலேருந்து வரக்கூடாது அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த அழைக்கப்பட்டவன் ஒருவனாயிலும் இந்த விருந்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் யாருக்கு அந்த விருந்தில் பங்கு கொடுக்குறாருனா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சீக்கிரமாய் போய் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. ஏழைனா யாரு? ஏழைனா வசனத்தில் ஒன்றுமே தெரியாதாள், அவன் தான் ஏழை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஏழை. ஏழையும் ஊனரையும் அப்படின்னா ஊனமுற்றவர்கள் சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறவங்க. ஆமாம், சப்பானியன்னு சொன்னால் நற்கிரியை செய்ய முடியாமல் இருந்த இடத்துல ஆவிக்கிரிய நிலைமையில் இருக்கிற இடத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க, அவங்க ஆவிக்குரிய நிலைமையில் நடக்க முடியாமல் உட்காந்துருக்கிறவங்க. குருடன்னு சொன்னால் ஆவிக்குரிய குருடன். அப்போ இந்த மாதிரி ஆட்களை தேடி பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வா, அவங்களுக்கு இது நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட போய் கட்டளை கொடுக்குறார். அப்போ இந்த வேலைக்காரங்களாம் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த இதே சம்பவத்தை நம்ம சுவிசேஷத்தில் வேறு இடத்துல பார்க்கும்போது, இந்த கல்யாண விருந்துக்கு கூப்பிட போன ஊழியக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கள்ள தூக்கி அடிக்கிறான், அவமானப்படுத்துகிறான், அப்புறம் வந்து நிறைய தேவையில்லாத காரியங்களை பண்ணி அவங்கள துரத்தி விடுறான். அப்படின்னா ராஜாவினுடைய கல்யாண விருந்து நடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது. காரணம், இங்கே ஒரு விருந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்க, இந்த விருந்து விட்டு போட்டு ராஜாவினுடைய விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு இவங்க கூப்பிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோபப்பட்டு அவங்கள கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. அப்படியாக தேவனுடைய விருந்திலே பங்கடையும்படி தேவன் ஒரு சிலரை மட்டும்தான் முன்குறிச்சிருக்கிறார். லூக்கா 19:11-15 லூக்கா 19:11-15 அவனுடைய ஊரார் போதும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் என்ன பண்றாரு, தேவனுடைய ராஜ்யம் ஒரு உண்மையாக சொல்கிறார் ஆண்டவர். அந்த உண்மையில் ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். யார் அந்த மனுஷன்? ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி யார் ரொம்ப தூரதேசத்துக்கு புறப்பட்டு போனாலு? இல்லை 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 இல்லை, ஆமாம், நீ கொஞ்சம் அமைதியாரு இறையாது. இப்போ இங்கே வந்து ஒரு மனுஷன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி தூர தேசத்துக்கு போயிட்டு வராராமா, அந்த மனுஷன் யார்? தூர தேசம் இப்போவாது புரியும், இருக்கிறதுலையே தூரமான இடம் பரலோகம். அப்போ இந்த பல்லவ ராஜ்யத்துக்கு யார் போய் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி போறாரு? சரித்திர புருஷனா இயேசு கிறிஸ்து தூர தேசத்துக்கு பயணம் பண்ணி போய் அங்கிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் போறாரு. அப்போ ரெண்டாவது இடம் வரும்போது இவர் ரட்சகரா வரமாட்டாரு, இவர் ராஜாவா வர்றாரு. அதனாலதான் நான் இப்ப ரட்சகரா வந்திருக்கிறேன், நான் தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போயிட்டு திரும்பி வந்தனா நான் வந்து ராஜாவா நான் வருவேன். இங்க வசனத்துல சொல்லும்போது ஒரு பிரபுவாயி ஒருவன், பிரபுவாகி ஒருவன் என்ன, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, மாம்சிலே வெளிப்பட்டு சரித்திர புருஷனாக வெளிப்பட்டிருக்காரு. ஆனால் உண்மையான அவருடைய ரூபம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பிரபு அப்படின்னா ராஜ்யத்தினுடைய அதிபதி அல்லது ராஜகுமாரர்கள் ஒரு ஆள். அப்போ அவர் வந்து தன்னுடைய எல்லா மெய்மையும் விட்டுட்டு இந்த பூமியில் பிறந்து ஜனங்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை அறிவிக்கும்படி அல்லது ரட்சிப்பை அறிவிக்கும்படி சாதாரண மனுஷனாக வந்தார். அப்போ தான் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே பிரபு தான், ஆனால் அந்த பிரபுங்கிறது எப்போ நிரூபிப்பேன்னா நான் போயிட்டு திரும்பியும் வரும்போது நான் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, புறப்படும் போது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 10 தாலந்து ஒருத்தனை கொடுக்குறாரு, 5 தாலந்து கொடுக்குறாரு, 2 தாலந்து கொடுக்குறாரு, 1 தாலந்து கொடுக்குறாரு. ஏன் கரெக்டாக 10 சொல்கிறாரு, ஏன் 5 சொல்கிறாரு, ஏன் 2 சொல்கிறாரு, ஏன் 1 சொல்கிறாரு? 8 தாலந்துன்னு வச்சுருக்கலாம்ல, 7 தாலந்துன்னு வச்சுருக்கலாம்ல, எதனால் வந்து 10 தாலந்துன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, எதனால 5 தாலந்துன்னு சொல்கிறாரு, எதனால 2 தாலந்துன்னு சொல்கிறாரு, எதனால 1 தாலந்துன்னு சொல்கிறாரு? அப்படி இல்லை, அப்படி இல்லை. இந்த சப்ஜெக்ட் இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம், இப்போ நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். 10 தாலந்துன்னா 10 கற்பனை, 10 கற்பனையில் ஏதாவது ஒன்று உன்னால் முடிஞ்சதை நீ கை கொள்ளலாம். 10 கற்பனையில் ஏதாவது ஒன்று ஆண்டவருடைய காரியம்தான், அதனால் ஏதாவது ஒரு பிரமாணத்தையாவது கை கொண்டிருந்தீங்கன்னா நீ வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 5 தாலந்துன்னு சொன்னால் 10 கற்பனை 2 பிரித்தா தேவனுடைய பிரமாணங்கள் 5, மனுஷனுடைய பிரமாணம் 5. ஒன்றா நீ மனுஷனுடைய காரியத்தையாவது கைக்கொள் அல்லது தேவனுடைய காரியத்தையாவது கைக்கொள். நீ ஆமாம் எதையாவது ஒன்று செய், ஒன்றா மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாயிரு இல்லாது தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிரு, திருடாமல் பொய் சொல்லாமல் ஏமாத்தாமல் அப்படியாவது இரு, அது பரவாயில்ல, அது நான் கொடுத்தது தான். ஒன்றா இப்படி இரு இல்லாட்டினா அப்படி இரு, இந்த ரெண்டில் எது வேணாலும் உன்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நீ எடுத்துக்கலாம். இந்த உவமையை வந்து இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லும்போது அவரவருடைய திறமைக்கேற்றபடி, இதில் இந்த வசனத்தில் அது வரல, புறப்படும் போது அவரவருடைய திறமைக்கேற்றபடி அவர்களுக்கு தாளந்தை கொடுத்து போனார்ன்றிருக்கு. அப்போ 10 கட்டளை, 5 கட்டளை, 2 கட்டளைன்னா என்ன அப்படின்னா, 10 கட்டளையை 2 பண்ணிடலாம், நீ தேவனிடத்தில் அன்பு கூறு இல்லாட்டினா மனுஷனிடத்தில் அன்பு கூறு, இந்த ரெண்டில் எதையாவது ஒன்று செய்யலாம். 2 ஆக்கிட்டார். அப்போ இதையாவது செஞ்சால் நீ வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடையலாம். 1 தாலந்து அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. என்ன 1 தாலந்து? இவன் என்ன பண்ணுறான், 1 தாலந்து வாங்கினவன் நல்லா குழி நோண்டி, ஆழமாக குழி நோண்டி உள்ளே புதைச்சி வச்சிட்றான். திரும்பி எஜமான் வரும்போது அதை கொண்டு போய் கொடுக்குறான். என்ன 1 தாலந்து அது யாருக்கு தெரியும், நான் நிறைய டைம் அதை சொல்லியிருக்கிறேன். யார் யாருக்கு தெரியும், யூதாவுக்கு தெரியுமா 1 தாலந்துன்னு என்னான்னு? 1 தாலந்துன்னா சாப்பாடு இல்லை. யாருக்கு தெரியும், எமைக்கு தெரியுமா 1 தாலந்துன்னு
என்னான்னு?
விசுவாசம், முரட்டு விசுவாசத்தை அப்படியே பிடிச்சிக்கிறது. எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்குன்ட்டு விசுவாசத்தை பிடிச்சிட்டு அந்த விசுவாசத்துக்கு கிரியே இல்லை. அப்போ கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது. எனக்கு விசுவாசம் இருக்குன்ட்டு அந்த விசுவாசத்தை குழி நோண்டி புதைச்சி வச்சுருவான் கிரிய செய்யாமல். ஆண்டவர் வரும்போது உன்னுடைய தாளந்து கொண்டு வானா, அவன் என்ன சொல்லுவான், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், கடினமுள்ள மனுஷன் சொல்லிட்டு நான் இந்த விசுவாசத்தை அப்படியே வச்சுருந்தேன் கிரிய செய்யாமல் இந்த விசுவாசத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்ட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, சோம்பலும் பொல்லாதமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்ள தொடங்குறாரு. அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறாரு. கடைசியாக இவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளை கொண்டு போய் போடுறார். அப்படின்னா அவன் எந்த கிரியும் செய்ய முடியாதபடி, அவன் அறிவில்லாதபடி கையங்காலம் கட்டினா அவனுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, புறம்பானை இல்லைன்னா அவனை வந்து அறிவில்லாமல் பண்ணி அவனை ஒன்றும் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரன் ஆக்கி சாதாரண மனுஷனை போல விட்டுறது. அப்போ இந்த ஊரார் என்ன பண்ணியிருக்காங்க, அவனுடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனதில்லை. அப்போ இந்த திறமையை வாங்கினாங்க பார்த்தீங்களா, இந்த வாங்கினவங்களுக்கு தெரியும் என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வரும்போது இவர் கணக்கு கேட்பார். அப்போ கணக்கு கொடுக்கலன்னு என்னாகும், பின்னால் பிரச்சனை ஆகும். அதனால திரும்பி வர்றதுக்கு முன்னாலே இவனு என்ன பண்ணுறாருயா, அவன் ஊரார் அவனை பகைத்து. அவன் ஊரார்னா யார், அந்த ஊரார் கிறிஸ்தவர்கள். யாரை பகைத்து, ஆண்டவரை பகைத்து அல்லது சரித்திர புருஷனாக இயேசுவை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனதில்லை. அப்படின்னா சரித்திர புருஷனாக இயேசு திரும்பவும் ராஜாவாய் வருகிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திரும்பியும் இரட்சகராக தான் வரணும், ஏன்னா இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர். அப்படிதான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிட்ருக்குறோம். என்ன பாவம் பண்ணால் நாங்கள் பண்ணிக்குவோம், என்ன அக்கிரம் பண்ணாலும் பண்ணிக்குவோம். எப்போவுமே எங்கள் மேல் கிருபியாக இருக்கணும், எங்கள் மேல் எப்போவுமே இரக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த ஜனங்க கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், ஆசீர்வதிக்கிற தேவனே உட்காண்டிருக்காங்க. ஆனால் இவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வர்றாரு. வரும்போது 2000 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த அந்த பிரமாணங்கள் கை கொள்கிற ஜனங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கான்னு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறாரு. அப்போது இந்த ஜனங்கள், இன்றைக்கி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனை பகைத்து ஆண்டவர் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார்கள். அப்படின்னா இவங்களே ஆளுகளை வச்சு அனுப்புகிறாங்க, ஐயோ ராஜாவை மட்டும் வர வேண்டாம், இரட்சகராக வந்தால் போதுன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் கணக்கு கேட்குறாரு. லூக்கா 19:16-21 போதும். அப்ப இந்த விசுவாசம் சொல்லி ஏற்றுக்கொண்டவன் கிரியை செய்யாம அப்படியே வச்சிருக்கிறதுனால அவன் விசுவாசம் செத்து போச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, கொஞ்சமா ஒரு 5 தாளந்து இருக்கவங்கிட்ட புடுங்கி அவன் அதிகமா இருக்கவன்கிட்ட கொடுக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்துல இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா கிரியை செய்கிறவர்களுக்கு அதிகமான தேவனுடைய பிரமாணங்களை தேவன் கொடுக்கிறார் அல்லது அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நற்கிரியை செய்யாதவர்களிடத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து யார் தேவனுடைய கிரிய வசனத்தில் உண்மையாக இருக்கிறார்களோ அல்லது யார் தேவனுடைய வசனத்தில் கிரியை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்போ நிறைய பேர் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் அதிகமான ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அதை எடுத்து யார் நற்கிரியை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்றார். லூக்கா 19:27 வாசிப்போம். 19:26-27 போதும் சோத்ரா. அப்போ ஆரவார சத்தத்தை கேட்காம அதை எதிர்த்து நிற்கிறவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, ஆமாம் நான் போகும்போது மட்டும் என்கிட்ட காசை வாங்க தெரிஞ்சுது, ஆசீர்வாதத்தை வாங்க தெரிஞ்சுது, இப்போ வந்து நான் ராஜாவாகிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து அவங்கள கையும் காலும் கட்டினது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து ஆக்கிரி தீர்ப்புக்கு தேவன் நியமிக்கிறார். அதனால் நம்ம ஜீவிக்கிற காலம் வந்து மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். ஆனால் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக இருக்கும்போது இந்த தலைமுறையில் இருக்கிற அநேக ஜனங்கள் மிகவும் சபிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். அப்படின்னா 1000 தலைமுறையிலேயே அதிக ஆசீர்வாதம் இருக்கிற தலைமுறை நம்ம தலைமுறை தான். எப்போன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய கற்பனையை கை கொள்ளும் போது தான் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வருது. அதே மாதிரி தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும்போது 1000 தலைமுறையிலேயே சபிக்கப்பட்ட ஜனமாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் தேவன் வந்து ஆரவார சத்தத்தோடு திரும்பி வர்றார். அப்படின்னா தான் ராஜாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற காரியத்தை தேவனுடைய வசனத்தின் மூலம் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய வசனத்தை வாசித்து சிந்தித்து அவர் ராஜாவாக வரப்போகிறார், நாம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நாம் அவரிடத்துலேருந்தே பிரதிபலன்களை எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறது தான் அந்த கல்யாண விருந்து. அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது பிடிக்காது, கேட்கறது பிடிக்காது, சிந்திக்கிறது பிடிக்காது, அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ தேவன் விருந்து கொடுக்குறான். தேவன் விருந்து கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த விருந்து நல்லா ருசியாக இருக்குதுன்னா நாம் என்ன பண்ணுவோம், நாமளும் ஆண்டவருக்கு ஒரு விருந்து கொடுக்குறோம். நாம் கொடுக்குற விருந்து என்ன விருந்து, இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விருந்து கொடுக்குறார். இப்போ நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒரு விருந்து கொடுக்குறோம், என்ன விருந்து யாருக்கா தெரியுமா? அது அதுக்கப்புறம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுதல், அதான் நாம் ஆண்டவர் கொடுக்குற விருந்து. ஆமாம், அதனால் வந்து ஃபெயில் பண்ணணும், அவங்கள மார்க் போடக்கூடாது அவங்களுக்கு. அப்படி தேவனுடைய விருந்தை சாப்பிட்டாதான் அந்த சந்தோஷத்தில் தேவனுடைய சித்தம் என்னங்கிறது நம்ம தெளிவாக செய்ய முடியும். இந்த விருந்தை சாப்பிட முடியல, அப்புறம் எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது? அப்போ இன்றைக்கி இதில் எல்லோரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களே விருந்து நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தங்கிறது கல்யாண விருந்து சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்தோத்திரம். பூமியில் ஒரு ஆரவார சத்தம் கேட்குது, அது என்னங்கிறத பார்ப்போம். நேரம் இருக்கா என்னன்னு தெரியல, சீக்கிரமாக முடிச்சிடலாம். யாத்திரியாமம் 32:17-18. யாத்திரியாமம் 32:17-18. போதும். அப்போ நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் செஞ்ச ஒரு காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னமோ ஆரவாரம் கேட்குது, ஆனால் ஜெயத்தினால் பாடுறாங்களா தோல்வினால் பாடுறாங்களாங்கிறது தெரியல. அதுக்கு இதுக்கு இடப்பட்ட ஒரு சத்தம் கேட்குது. இன்னைக்கு எல்லா சபைகள்லேயும் பாடுற பாட்டை வந்து தூரத்துலேருந்து கேட்டால் சந்தோஷத்தில் பாடுறாங்களா துக்கத்தில் பாடுறாங்களான்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு சத்தம் கேட்கு. இந்த சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க யாருன்னு. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்களை தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெளிவாக தெரியும். எதுக்கு முன்னால் இருந்து இந்த ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? கண்ணுக்குட்டிக்கு முன்னால் இருந்து ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ணுக்குட்டி யார் உண்டாக்குனா? ஆரவன் உண்டாக்குனா. எப்படி உண்டாக்குனா? ஆமாம், கண்ணுக்குட்டி எப்படி ஆரவன் உண்டாக்குனா? குறிப்பாக வந்து காதில் இருக்கிற பொற்கடுக்கனங்களை பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். காதில் இருக்கிற பொற்கடுக்கன்னா அதனுடைய ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் சொல்றதில் நீங்கள் சிந்திக்கிறதெல்லாம் விட்டு போட்டு நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, உங்களுடைய சுய யோசனையின்படி நீங்கள் நடக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின்படி இல்லாமல் உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் சொல்கிறேன் இப்படி இப்படி தான் செய்யணுட்டு. அப்போ மோசை என்ன பண்ணுறாருன்னா, மோசை ஜனங்களை பார்க்கும்போது ஆரோன் வந்து ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அவங்களுடைய கேட்கும் திறமை, அவங்க சிந்திக்கும் திறமை, அவங்க கேள்வி கேட்குற உரிமை, அவங்களுக்கு சுயமாக ஆவிக்குரிய காரியங்களை வளர்றதா இல்லாமல் ஆக்கியிருக்கிறான் ஆரோன். இன்னைக்கு இருக்கிற ஆரோனுங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஜனங்களை சுயமாக சிந்திக்கிற கூடுறதில்லை, சுயமாக பேசுகிற கூடுறதில்லை, நான் சொல்கிறது நீ கேளுன்னு சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வச்சுருக்கிறான். என்ன கண்ணுக்குட்டி அது? பொன் கண்ணுக்குட்டி. இன்னைக்கு எல்லா சபையிலையும் நிற்கிது. சோத்திரம். என்ன கண்ணுக்குட்டி? இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன கண்ணுக்குட்டினா? அதான் ஆவிக்குரிய வார்த்தையில் கண்ணுக்குட்டினா என்னன்னு அர்த்தம் கேட்குற. இல்லை கண்ணுக்குட்டி அதான் என்னன்னு தான் கேட்குற. அதனுடைய பொருள் என்னன்னு கேட்குற. இப்போ இன்னைக்கு அதனுடைய ஆவிக்குரிய நிலைமை என்னன்னு கேட்குறேன். சரி, கொஞ்சம் டைம் கொடுப்பான், அது யோசனை பண்ணி சொல்லிட்டு பார்ப்பான். பொண்ணு குழந்தையார் 10-ஆம் அதிகாரம் 7-ஆம் வசனம். இல்லை அது பார்ப்போம், கொஞ்ச நேரம் ஆகும், இந்த வசனமெல்லாம் வரும்போது அது கண்டுபிடிப்பாங்க. பொண்ணு குழந்தையார் 10:7. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். இன்னைக்கு எல்லா சபையிலும் பார்த்தீங்கன்னா, ஆமா, உட்காரு எந்திரு பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லு. அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் விருந்து, சாப்பாடும் கொடுக்குறாங்க. சில சபைகளில் சாப்பாடும் கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு முன்னால் தான் நடக்குது. அந்த கண்ணுக்குட்டியை கண்டுபிடிச்சி தான் முடிஞ்சு போச்சு கதை. விசுவாசம்லாம் கிடையாது. 1 கொரிந்தியர் 10:11. அன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது அதே மாதிரி பின்னாலையும் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு வேத வசனத்தில். அன்னைக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கும் நடக்கும், ஞானார்த்தமாக நடக்கும். அதனால எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணுக்குட்டி இப்போ என்ன, கண்ணுக்குட்டினா என்னன்னு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அது அது வாசிக்கும் போது ஒரு சமயம் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் அடையாளம் தான். அது என்னன்னு பொருள் சொல்லணும்ல. அடையாளம், விக்கிரகம், கண்ணுக்குட்டி எல்லாம் ஒன்று தான், பொருளுக்கு வரலையே. யாத்திரையாமல் 32-ஆம் அதிகாரம் 1-ஆம் வசனம். ஆ, போதும். இந்த மாதிரி சொல்லிதான் ஆரோன் என்ன பண்றான், எல்லாம் நாங்கள் எல்லாம் கழட்டி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி உண்டாக்கிட்டான். அந்த கண்ணுக்குட்டி உண்டாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1-ஆம் வசனம் தான். அது இல்லை, 1-ஆம் வசனத்தை நல்லா இல்லை, 1-ஆம் வசனத்தை கவனமாக படிச்சிருந்தீங்களா, அதை கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்னைக்கும் நடக்குது. ஆ ஆ அதான் கரெக்ட், அதான் கரெக்ட். நீங்க சொன்னதான் சரி. இல்ல போனவருக்கு என்னாச்சே தெரியல. அன்னைக்கு மோசே 40 நாள் போய் இருக்கும்போதே அவங்களுக்கு என்னாச்சே தெரியலன்னு கண்ணுக்குட்டி உண்டாக்கிட்டான். அதே மாதிரி இந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் போன இயேசு கிறிஸ்து திரும்பி வரல. அவர் போனவருக்கு என்னாச்சே தெரியல. அதனால நம்மளுக்கு முன்னால் போகிற தெய்வங்களை நாம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்ணுக்குட்டி உண்டாக்கி வச்சுருக்கான். கண்ணுக்குட்டினா சரித்திர புருஷனா இயேசு கிறிஸ்து. இல்லை, எல்லா கிறிஸ்தவங்களும் சத்திர புருஷனாக இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறாங்க. எதிர்பார்க்கல. இரட்சகர், ஆசீர்வதிக்கிறவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத பிரசங்கம் தான் நடக்கும். எல்லா சபையிலையும் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் இதுதான். நியாயாதிபதினு பேசுனா ஜனங்களும் ஓடி போயிடுவாங்க. யாருடைய பாவத்தையாவது சுட்டி காட்டினா அடுத்த வாரம் சபைக்கு வரமாட்டான். அதனால் ஆரோனுக்கு என்ன பண்ணான், அவன் கழுத்தில் காதில் இருக்கிற பொற்கடுக்கன் வேணும்னு சொன்னால் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணாதான் அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நம் இவங்ககிட்ட கிடைக்கும். அப்படி இன்றைக்கு மோசே அன்னைக்கு போயிட்டு லேட்டான மாதிரி இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் போனவர் வரலையே, என்னாச்சோ ஏதாச்சான்னு தெரியலையே. அதனால் என்ன பண்ணுவான், நம்ம ஒரு தெய்வங்களை உண்டாக்குவோம்னு சொல்லிட்டு யாரை உண்டாக்கி வச்சிருக்கானா, சரித்திர புருஷனா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க தொடங்கிட்டார்கள். ஆராதிக்க தொடங்கிறது மட்டும் இல்லாம ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். எல்லாம் பயங்கரமான விருந்து தான், நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். யாத்திரையாமம் 32வது அதிகாரம் 25-28 வரை. போதும். அப்போ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, மோசே என்ன பண்ணுறாரு, ஜனங்களை பார்க்கும்போது ஆரோன் வந்து எல்லாத்தையும் நிர்வாணமாக்கி இருக்கிறான். இன்றைக்கி அதே மாதிரி ஆரோனை போல் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை நிர்வாணமாக்கி இருக்கிறான். அப்படின்னா ஜனங்கள் சுயமாக சிந்திக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, எந்த காரியமும் செய்யறது இல்லை. ஏதாவது கேள்வி கேட்டால் நீ சாத்தான் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி அப்படின்னு சொல்லி அவனை வாய் அடைச்சி உட்கார வச்சுருவாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால மோசே என்ன பண்ணார், கோபம் அடைஞ்சு கற்பனையும் உடச்சு போட்டார். உடச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த கண்ணுக்குட்டியை அதையும் பவுடராக்கி அதையும் ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், என்னுடைய பக்கத்தில் நிற்கிறவன் யாருன்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் ஜனங்க வந்தாங்க. எல்லாரும் பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வெட்டுங்கடான்ட்டாங்க. அப்படி தான் லேவி கோத்திரத்துக்கு இந்த ஊழிய அழைப்பு கிடச்சிது. அதே மாதிரி அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்னைக்கு எப்படி நடக்கும், ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி நடக்கும், பயங்கரமான ஒரு கேள்வி அது. அதான் அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்னைக்கு இந்த சம்பவம் எப்படி நடக்கும், அதனுடைய ஞானார்த்தம் என்ன, நான் பாதி சொல்லிட்டேன், இந்த பாதி நீங்கள் சொல்லணும். தேவனுடைய பக்கத்தில் நிற்கிறவர்கள் யார்,
அவரை உண்மையை ஆராதிக்க
சரி, அப்போ இவங்க எல்லாரும் பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்களை வெட்ட சொல்கிறாரு. சரி, ஆவிக்குரிய நிலைமையிலே வச்சுக்கோமே, பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் ஆவிக்குரிய வசனத்தை எடுத்துகிட்டு போய் மற்றவங்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு வந்து லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அப்போ இன்னைக்கு வந்து எந்த கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார்? யார் சொல்லுங்க பாப்போம். இல்ல, அதுல வர்றவங்க தான், ஆனா எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். ஆமா, ஆவிக்குரிய நிலைமையில யூதா கோத்திரம் தான். ஆமா, நீ சொன்ன ஃபெயில், உனக்கு மார்க் இல்ல. அன்னைக்கு வந்து ஜனங்களை வந்து மோசே பார்க்கும்போது ஜனங்கள் நிர்வாணமாக இருக்கிற பார்த்த மாதிரி, இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரங்கள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு தேவனுடைய நியாய தீர்ப்பு செய்தி அறிவியுங்கள். அறிவிக்கும்போது இந்த ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆவிக்குரிய யூதர்களாக ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அப்படி 144,000 வரிசையில் வர்ற எல்லா ஜனங்களும் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆறன் கண்ணுக்குட்டியை வச்சு ஆராதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜனங்களை ஆவிக்குரிய நிலைமையில நிர்வாணமாக்கியிருக்கிறாங்க. அதனால பக்தி வைராக்கியம் எழுந்து ஆவிக்குரிய யூதர்கள் யாரை முதல்ல வெட்டுவான்? கண்ணுக்குட்டி செய்ய போனவனுங்கள. கண்ணுக்குட்டி செஞ்சது இப்போ ஆறன் தானே கண்ணுக்குட்டி செஞ்சான். ஆ, ஊழியக்காரங்க தான். அதனால தான் லேவியர்கள் ஏன் வந்து லேவியர்கள் முதல்ல வந்தாங்கன்னா, இந்த லேவியர்கள் நிறைய பேர் வந்து செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. இப்படி விக்கிரகத்தை பண்ணக்கூடாது, மோசே வருவார் அப்படின்னு வாதாடி இருப்பாங்க. வாதாடி இருக்கும்போது மீறி செஞ்சதுனால என்னாச்சு, மோசே கூப்பிட்டேன்னா என்னுடைய பக்கத்தில் நிற்கிறவர் யாருன்னு சொன்னான்னா, உடனே ஏற்கனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்தனும் என்னாச்சு, அந்த கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு யார் யார் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வெட்டி போனான். அதே மாதிரி இன்னைக்கு ஆவிக்குரிய யூதர்கள் யார் யார் இன்னைக்கு இந்த மாதிரி தேவனுடைய நாமத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி அல்லது ஜனங்களை வந்து ஆவிக்குரிய நிலைமையில நிர்வாணமாக்கி ஆரம் செஞ்ச மாதிரி தேவையில்லாத காரியங்களை செஞ்சு தேவனுடைய சமூகத்தை வந்து அசுத்தப்படுத்தியிருக்காங்களோ, அவங்கள வந்து உள்ளும் புறமுமாக சேர்ந்து பட்டயத்தில் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பின் செய்தியை அறிவிக்க வேண்டும். இப்போ இன்றைக்கி நான் இப்போ பேசின பிரசங்க வார்த்தைகள் நம்ம இருக்கிற தலைமுறையில் நடக்க போகுது. அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து வெளியிலிருந்து உலகத்தினுடைய பல பகுதியிலிருந்து இந்த ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற ஆவிக்குரிய யூதர்களை தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்போ தேவனுடைய விருந்து சாப்பிட்டாவே போதும், உடனே வந்து மனவாட்டி ஆகக்கூடிய தகுதி இருக்கும். அப்புறம் அவர்கள் வந்து தேவனுடைய சித்தத்தையும் செய்வார்கள். அப்படியாக தேவன் வந்து பரலோகத்திலிருந்து ஆரவார சத்தம் துணிக்கும் போது, அந்த ஆரவார சத்தத்தை கேட்கும்போது தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். அப்படின்னா கற்பனையை கை கொள்ளாதவர்களுக்கு ஆரவார சத்தம் கேட்கும்போதே பயமாக இருக்கும், ஏன்னா கற்பனையை கை கொள்ளலையே. அப்போ கற்பனையை கை கொண்டு தேவனுடைய காரியங்களே உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் ராஜாவாக வருகிறார், அவர் பூமியை நியாயத்தோடும் நீதியோடும் நியாயந்திருக்கிற வருகிறான்னு சொல்லும்போது உடனே ரொம்ப சந்தோஷமாயிரும். இப்படி சந்தோஷப்பட்டவங்க எல்லாரும் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டுவதற்காக பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய நிலைமையில தேவனுடைய நியாயத்தின் செய்தியை இந்த பூமி எங்கும் அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.